பொது காலம் 12 ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, உயிர்ப்பு பெருவிழா துவங்கி சென்ற ஞாயிறு முடிய பல ஞாயிறு வழிபாடுகள் விழாக்கோலம் பூண்டிருந்தன. இந்த ஞாயிறு நாம் பொதுக்காலத்தில் மீண்டும் அடியெடுத்து வைத்துள்ளோம். தொடர்ந்து வந்த விழாக்களின் ஆரவாரங்கள் ஓய்ந்து அமைதியான முறையில் பொதுக்காலத்தை துவக்க நினைக்கும் நமக்கு அமைதிக்கு பதில் அச்சத்தை உருவாக்கும் எண்ணங்களை இன்றைய வாசகங்கள் வழங்குகின்றன. சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கிறார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா இன்றைய முதல் வாசகத்தை துவக்குகின்றார். உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்று இன்றைய நற்செய்தியில் இயேசு அறிவுரை வழங்குகின்றார். திகில், கொலை, அச்சம் என்று கூறும் இந்த வாசகங்களை கேட்கும் போது இவையே நம் வாழ்வின் அங்கங்களாகிவிட்டனவோ என்ற கலக்கம் நமக்குள் உருவாகின்றது. நமது கலக்கத்தை உறுதி செய்யும் வண்ணம் நாம் கடந்து வந்த விழாக்காலம் வேதனையான வன்முறை செய்திகளை தாங்கி வந்தன.
ஆன்பு நெஞ்சங்களே, வன்முறைகளை மேற்கொள்ளும் அடிப்படைவாத குழுவினர் தங்கள் கொள்கைகளுக்கு எதிராக இருக்கும் அரசையோ மற்ற சக்தி வாய்ந்த குழுவினரையோ நேரடியாக தாக்குவதற்கு பதில் அப்பாவி பொதுமக்களை தாக்குவது கடந்த 50 ஆண்டுகளாக பெருகியுள்ளது. மக்கள் கூடும் கடைவீதிகள், பயணிக்கும் பேருந்துகள், ரயில் பெட்டிகள், மருத்துவமனைகள், பள்ளிகள் என்று கண்மூடித்தனமான வன்முறை தாக்குதல்கள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. இந்த தாக்குதல்களுக்கு வழிபாட்டு தலங்களும் இலக்காகியுள்ளன. மதத்தின் பெயரால் வன்முறைகள் நிகழும்போது நம் உள்ளங்களில் ஏராளமான கேள்விகள் எழுகின்றன.
அன்பு இதயங்களே, மத நம்பிக்கை காரணமாக வன்முறைகளுக்கு உள்ளாகும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்லித் தருகின்றார். நாம் இன்று வாசிக்கும் நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 10 பிரிவிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் துவக்கத்தில் இயேசு தன் திருத்தூதர்கள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களை பணியாற்ற அனுப்புகின்றார். அவ்வேளையில் அவர்களுக்கு வழங்கிய அறிவுரைகள் இந்த பிரிவில் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளன. பணியாற்றச் செல்லும் சீடர்கள் எவ்வகை உலகை சந்திக்க உள்ளனர் என்பதை இயேசு ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக கூறுகின்றார். இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று கலப்படமற்ற உண்மையை கூறும் இயேசு தன் சீடர்களை சூழும் ஓநாய்களில் சில அவர்களது சொந்த குடும்பத்தினராகவே இருப்பர் என்றும் எச்சரிக்கின்றார். தன் சீடர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் வெறுப்பும் துன்பமும் அவர்களை துரத்தும் என்பதையும் வெளிப்படையாக கூறும் இயேசு அவற்றைக் கண்டு தன் சீடர்கள் அஞ்ச வேண்டாம் என்று சொல்கின்றார். இதுவே இன்றைய நற்செய்தியின் ஆரம்ப வரிகளாக அமைகின்றன.
கலங்காதே என் நெஞ்சமே, திகையாதே உன் தஞ்சம் நானே. கலங்காதே என் நெஞ்சமே, திகையாதே உன் தஞ்சம் நானே.
ஆன்பு நெஞ்சங்களே, திருத்தூதர்களாக இயேசு தேர்ந்தெடுத்தவர்கள் யாரும் வீர பரம்பரையில் பிறந்தவர்கள் அல்ல, படை பயிற்சி பெற்றவர்கள் அல்ல. எனவே அவர்கள் ஆயுதங்களை ஏந்தி தங்கள் பயணத்தை துவக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் பொன், வெள்ளி, செப்பு காசுகளை எடுத்துச் செல்ல வேண்டாம், மிதியடிகளோ கைத்தடியோ வேண்டாம் என்பதை இயேசு தன் சீடர்களுக்கு முதல் அறிவுரையாக வழங்குகின்றார். சீடர்கள் சந்திக்கப் போகும் வன்முறைகளுக்கு எதிராக இயேசு அவர்களுக்கு வழங்கும் ஒரே கேடயம் இறைவன் மீது அவர்கள் கொள்ள வேண்டிய நம்பிக்கை. காசுக்கு 2 என்ற கணக்கில் விற்கப்படும் சிட்டுக்குருவிகள் தரையில் விழாதவாறு பராமரிக்கும் இறைவன் அவர்களையும் பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை தன் சீடர்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கூறுவது நம்ப முடியாத சவாலாக ஒலிக்கின்றது.
அன்புள்ளங்களே, இயேசு வழங்கிய இந்த சவால் 20 நூற்றாண்டுகளாக கோடான கோடி உள்ளங்களை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்று இயேசு தன் சீடர்களுக்கு கூறியது கோடான கோடி கிறிஸ்துவர்களை மரணம் வரை துணிவு கொள்ளச் செய்தது.
கடந்த மாதம், அதாவது மே 26 வெள்ளிக்கிழமை, எகிப்து நாட்டில் காப்டிக் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்களின் திருத்தலமான புனித சாமுவேல் மடத்திற்கு திருப்பயணிகள் பேருந்தில் சென்றனர். அவர்களை வழிமறித்து நிறுத்திய இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்பயணிகளை பேருந்திலிருந்து இறக்கி கிறிஸ்துவை மறுதளிக்குமாறு ஒவ்வொருவரிடமும் கூறினர். அவர்கள் மறுக்கவே அவர்கள் ஒவ்வொருவரையும் தலையில் சுட்டுக் கொன்றனர். 28 கிறிஸ்தவர்கள் அன்று கொல்லப்பட்டனர்.
2015 பிப்ரவரி 21 காப்டிக் ஆர்த்தடாக்ஸ் சபையைச் சேர்ந்த 21 இளையோரை இஸ்லாமிய அரசு எனப்படும் தீவிரவாத குழுவைச் சேர்ந்தவர்கள் லிபியா கடற்கரையில் கழுத்தை அறுத்து கொன்றனர். அவ்விளையோர் அனைவரும் இயேசுவின் பெயரை உச்சரித்தபடியே உயிர் துறந்தனர்.
2008 ஆகஸ்ட் 25 முதல் 28 முடிய இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் கந்தமால் பகுதியில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்து அடிப்படைவாதிகள் மேற்கொண்ட வன்முறையில் 45 பேர் கொல்லப்பட்டனர்.
1996 மார்ச் 27 அல்ஜீரியா நாட்டில் சிஸ்டர்ஷியன் துறவு சபையைச் சேர்ந்த 7 பேரை இஸ்லாமிய தீவிரவாதிகள் கடத்திச் சென்றனர். மே 31 அந்த துறவிகளின் துண்டிக்கப்பட்ட தலைகள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டன.
1945 பிப்ரவரி 7 போஸ்னியா ஹெர்சேகோவினா நாட்டின் ஷிரோக்கி பிரியேக் என்ற ஊரில் பிரான்சிஸ்கன் துறவு மடத்தில் கம்யூனிச படையினர் நுழைந்தனர். கடவுள் இறந்துவிட்டார் என்று கத்தியபடி அவர்கள் துறவிகளிடமிருந்த சிலுவைகளை பறித்து கீழே எறிந்தனர். துறவிகளோ சிலுவைகளை எடுத்து அவற்றை தங்கள் மார்போடு இறுக பற்றிக் கொண்டனர். அந்த 30 துறவிகளும் மடத்திலிருந்து இழுத்துச் செல்லப்பட்டு கொல்லப்பட்டனர். அவர்களது உடல்கள் அனைத்தும் தீயிட்டு கொளுத்தப்பட்டன.
கலங்காதே நெஞ்சமே, கர்த்தரும் கேடகம், எதிர்காலம் அவர் கையில், எதற்கும் நீ அஞ்சாதே.
என தருமை அன்புள்ளங்களே, இந்த படுகொலைகள் அனைத்திலும் ஓர் உண்மை தெளிவாக ஒளிர்கின்றது. அதுதான் இறந்தவர் அனைவரும் காட்டிய உறுதி. தங்கள் உடலை கொல்பவர்களை குறித்து எந்த அச்சமும் இன்றி தங்கள் உயிரை கையளித்ததால் தங்கள் ஆன்மாவை அவர்கள் முடிவில்லா வாழ்வில் இணைத்து கொண்டனர் என்பதை நாம் நம்புகின்றோம். இவர்களில் பலரை அருளாளர்கள் என்று அறிவிக்கும் வழிமுறைகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. மரணத்தை சந்தித்த இவர்கள் தங்கள் ஆன்மாவை மட்டுமல்ல, தங்களை கொலை செய்தவர்களின் ஆன்மாக்களையும் காப்பாற்றியுள்ளனர் என்பதை பின்வரும் நிகழ்வு வெளிச்சமிட்டு காட்டுகின்றது. கடவுள் இறந்துவிட்டார் என்று கத்தியபடி ஷீரோக்கி பிரியேக் பிரான்சிஸ்கன் துறவு மடத்தில் நுழைந்த கம்யூனிச படையினரில் ஒருவர் மனம் மாறி மீண்டும் கத்தோலிக்க மதத்தை தழுவினார். தன் மனமாற்றத்திற்கு அந்த துறவிகளின் உன்னத மரணமே காரணம் என்று அவர் கூறியுள்ளார்.
நான் சிறு குழந்தையாக இருந்தபோது கடவுள் இருக்கின்றார் என்ற உண்மையை என் அம்மா என் உள்ளத்தில் ஆழமாக பதித்தார். அம்மா சொல்லித்தந்த பாடத்தை அழித்து ஸ்டாலின், லெனின், டீட்டோ ஆகிய தலைவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லித்தந்தனர். ஆனால் அன்று அத்துறவிகள் இறக்கும்போது அவர்கள் முகங்களில் தெரிந்த அமைதி, அவர்களை கொல்லும் எங்களுக்காக அவர்கள் எழுப்பிய ஜபம் இவற்றை கண்டேன். அப்போது அம்மா எனக்கு சொல்லித்தந்த உண்மை மீண்டும் என் உள்ளத்தில் ஆழமாய்ப் பதிந்தது. ஆம், கடவுள் வாழ்கின்றார்
என்று அவர் சாட்சியம் கூறியுள்ளார். அந்த துறவிகளை சுட்டுக் கொன்றவர்களில் ஒருவரான இவர் மீண்டும் கத்தோலிக்க மறையை தழுவினார். அவரது மகன் ஓர் அருள் பணியாளராகவும் மகள் ஓர் அருள் சகோதரியாகவும் இன்று பணியாற்றி வருகின்றனர். அன்பு நெஞ்சங்களே, உடலைக் கொல்பவர்களை குறித்து பயம் ஏதுமின்றி தங்கள் உயிரை கையளித்த பிரான்சிஸ்கன் துறவிகள் தங்கள் ஆன்மாவை புனிதமாக காத்து கொண்டனர். அத்துடன் தங்களை கொலை செய்தவர்களில் ஒருவரின் ஆன்மாவையும் அவர்களது மரணம் காப்பாற்றியது. அன்புள்ளங்களே, கிறிஸ்துவின் சாட்சிகளாக இறக்கும் வாய்ப்பு நம் அனைவருக்கும் கிடைக்குமா என்பது நிச்சயம் அல்ல. ஆனால் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழும் அழைப்பு நம் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் நம்மில் பலர் வாழும் கிறிஸ்துவ வாழ்வு இறைவன் இறந்துவிட்டார் என்பதை சொல்லாமல் சொல்லும் வாழ்வாக மாறி வருகின்றது. உலகத்தோடு சேர்ந்து, கூட்டத்தோடு சேர்ந்து நம் தனிப்பட்ட கொள்கைகளை துறந்து வாழ்வதை என்று ஃபேஷன் என்று சொல்லிக் கொள்கின்றோம். நன்னெறி, நற்செய்தி இவற்றின் விழுமியங்களை பின்பற்றினால் பழமைவாதி என்று முத்திரை குத்தப்படுவோமோ என்று பயந்து கூட்டத்தோடு நாம் சேர்ந்து விடுகின்றோம். கிறிஸ்துவையும் நற்செய்தி கூறும் விழுமியங்களையும் பின்பற்றவோ, தேவைப்பட்டால் அனைவரும் அறியும்படி அதை உயர்த்தி பிடிக்கவோ நாம் அழைக்கப்படும்போது நாம் முன் வருகிறோமா பின் செல்கிறோமா என்பதை என்று ஆய்வு செய்து பார்க்கலாம். அன்புள்ளங்களே, இன்றைய நற்செய்தியின் இறுதியில் இயேசு இதை பற்றிய ஓர் எச்சரிக்கையை நமக்கு வழங்கியுள்ளார்.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 10. மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன்.
கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்வதற்கு, தேவைப்பட்டால் நம் உயிரை வழங்குவதற்கு இறைவன் தரும் அழைப்பை முழு மனதோடு ஏற்க இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் துணிவை வழங்குவாராக.
வலக்கரம் பீடித்த வல்ல தேவன் வந்திடுவார் வாழ்வின் எல்லை மட்டும். வசந்தத்தை அனுப்பி வாழ வைப்பார். நீ துயரத்தை மறந்து
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.